காணும் இடம் பெருமாள் தான் இப்படி எல்லாம் போற தாக்குல நடந்தது.
உங்கள் சகோதரனாக நேசம் கரங்களில் நீட்டுகிறேன்.
எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள்.
எல்மொபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வள்ளங்கு உண்மைகள். கருணாவிடம் இருந்து மட்டக்களப்பை மீட்கும்படியான விடுதலை புலிகளின் இராணுவ நடவடிக்கை பற்றி கடந்த 2 வாரங்களாக உண்மைகள் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். களங்கள் பல கண்ட முக்கியமான பல தளபதிகள், சுமார் 6000-க்கும் அதிகமான போராளிகள், கனரக ஆயுதங்கள் என்று ஒரு பலமான இராணுவ கட்டமைப்புடன் நின்ற கருணாவை வெறும் 3 நாட்களுக்குள் தோற்கடித்து ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருந்தார்கள் விடுதலை புலிகள். கருணா பிரிந்ததாக அறிவித்து 41 நாட்களில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை முழுமையாக விட்டிருந்தார்கள் விடுதலை புலிகள். தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்டத்தில் முக்கியமானதொரு மைல்கல் என்று போரியல் ஆய்வாளர்களால் பதியப்படுகின்ற புலிகளின் இந்த இராணுவ நடவடிக்கையின் வேறு சில பக்கங்களை பற்றித்தான் தொடர்ந்து வரும் உண்மைகள் நிகழ்ச்சியில் சற்று ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை தனது இறுக்கமான பிடியில் வைத்திருந்த கருணா எப்படி மட்டக்களப்பை விட்டு தப்பிச் சென்றார், இது பற்றித்தான் இன்றைய உண்மைகள் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பல களமுனைகள் கண்ட தளபதி, தமிழ் மக்களுக்கு பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த ஒரு சாதனை தளபதி, இந்திய இராணுவத்தினரால் அணுக முடியாதபடி இரும்பு வேலி அடைத்து நிமிர்ந்து நின்ற ஒரு வீர போராளி, யுத்த தாங்கிகள், ஆட்லரிகள், ஆயிரக்கணக்கான படைவீரர்கள், விமானங்கள் என்று வன்னியை ஆக்கிரமிக்க வந்த ஜேசிக்குரு படையினரை வெறும் 4 நாட்களுக்குள் ஓட ஓட விரட்டியதாக கூறப்பட்ட வீர தலைவர், மட்டக்களப்பு மாவட்டத்தின் 80% நிலப்பரப்பையும் அம்பாறை மாவட்டத்தின் 30% நிலப்பரப்பையும் தனது பூரண கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்த புலிகள் அமைப்பின் ஒரு சிறப்பு தளபதி, கர்னல் தரத்திலான பதவியை வாழும் நாட்களிலேயே பெற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான தளபதி, புலிகள் அமைப்பில் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பதாக மார்தட்டி கொண்ட சிரேஷ்ட தளபதி, இப்படிப்பட்ட எத்தனையோ சாதனைகளுக்கு சொந்தக்காரரான இந்த கருணாவை எப்படி புலிகளால் கிழக்கிவிட்டு புறமுதுகு காட்டி ஓட வைக்க முடிந்தது? ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கருணாவிடம் இருந்து கிழக்கை மீட்டுவிட்டதாக விடுதலை புலிகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார்கள். புத்தாண்டு பரிசாக அந்த அறிவிப்பு வெளிவந்திருந்தது. கருணா தரப்பில் இருந்த சுமார் 3000 வரையிலான போராளிகளை தாம் மீட்டுள்ளதாகவும் ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளதாகவும் விடுதலை புலிகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள். கருணாவும் அவரது மிக நெருங்கிய சகாக்களும் இருந்த இடம் கூறாமல் தலைமறைவாகி இருந்தார்கள். அவர்கள் காடுகளுக்குள் பதுங்கியிருப்பதாகவும் ஸ்ரீலங்கா படைகளிடம் சரணடைந்துள்ளதாகவும் வெளிநாடொன்றிற்கு தப்பிச் சென்று விட்டதாகவும் தொடர்ந்து பல செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்தன. கருணா மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் இல்லை என்பதை மட்டும் விடுதலை புலிகள் உறுதியாக தெரிவித்திருந்தார்கள். விடுதலை புலிகளின் இந்த அறிவிப்புகள் வெளியாகிக் கொண்டிருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் மனங்களில் எழுந்து கொண்டிருந்தது. கருணா எப்படி தோற்றார்? கருணா என்கின்ற கம்பீரமான ஒரு கதாநாயகனை புலிகளால் எப்படி எத்தனை சுலபமாக தோற்கடிக்க முடிந்தது? தன்னை எவராலும் அசைக்க முடியாது என்று 3 நாட்களுக்கு முன்பு வரை அடித்து கூறிக்கொண்டிருந்த கருணாவிற்கு இதுபோன்ற ஒரு பாரிய தோல்வி எவ்வாறு ஏற்பட்டது? கருணா தற்பொழுது எங்கே? உண்மையிலேயே இந்த கேள்விகள் அந்த நேரத்தில் அனைவர் மனங்களிலும் பெரும் சஞ்சலத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த அதிசய கேள்விகளாகத்தான் இருந்தன. சாதாரண மக்கள் மனங்களை மாத்திரமல்ல, ஸ்ரீலங்கா படைத்துறையினர், ஊடகவியலாளர்கள், தென்னிலங்கை அரசியல்வாதிகள், போரியல் ஆய்வாளர்கள் என்று பல தரப்பினரையும் இதுபோன்ற கேள்விகள் ஆச்சரியத்தின் விளிம்பில் வைத்திருந்தன. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இதற்கான ஒரு பதில் அவர்களிடம் இருந்தது. அது தமிழீழ தேசிய தலைவர். என்னதான் கருணா என்கின்ற மனிதர் பெரும் சாதனை தலைவனாக இருந்தாலும், எப்படித்தான் கருணா ஒரு வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்தாலும், புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் முன்பு அவருடன் ஒப்பிடுகின்ற பொழுது கருணா வெறும் பூச்சியம்தான் என்கின்ற உண்மை தமிழ் மக்களுக்கு நன்றாகவே புரிந்திருந்தது. கருணா கிழக்கை விட்டு ஓடி ஒளிந்ததானது அதனை நிரூபித்தும் இருந்தது. கருணாவின் நெருங்கிய சகாக்கள் விடுதலை புலிகளிடம் சரணடைந்து கொண்டிருக்க, கருணாவிற்கு உண்மையிலேயே என்ன நடந்தது என்கின்ற கேள்வி மக்கள் மனங்களில் விடை காணப்பட முடியாதபடி தொக்கி நிற்கையில், கருணாவிற்கு இந்த கதை எப்படி நேர்ந்தது என்பது பற்றி முதலில் ஆராய்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கருணா விடுதலை புலிகள் அமைப்பின் பேச்சுவார்த்தை அணியினருடன் இணைந்து ஐரோப்பாவிற்கு வருகை தந்த பொழுது ஜேசிக்ரோ எதிர்ச்சபர் பற்றி தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த அனுபவ பகிர்வின் பொழுது ஜேசிக்ரோ எதிர்ச்சபர் கட்டளை தளபதியாக இருந்ததான் எவ்வாறு அந்த சண்டைகளை புரிந்து வெற்றியீட்டியிருந்தார் என்று அந்த சண்டைகளின் தாற்பயத்தை விளக்கியிருந்தார்.
அந்த இடத்துல வந்து நாங்கள் தாண்டிக்குளம் ஊடறுப்பு சமரம் செய்தாங்க. அந்த சமரில் இன்னைக்கு நிறைய போராளிகள் சாதனைகள் இருக்கு. அந்த சமரை வெற்றிகரமாக செய்யணும்ன்றதுக்காக வந்து 17 கிலோமீட்டர் நாங்கள் 20 ரூபா நடந்து போனாங்க. பெண் போராளிகளும் ஆண் போராளிகளும் விடியலத்துக்கு இடையில நடக்கணும். நடந்து போய் மறைவாக இருந்து அடுத்த நாள் 4 மணிக்கு திருப்பி நகர தொடங்கி அந்த தாக்குதலை செய்யணும். விடிய விடிய நித்திரையில் ஆக்களை அப்போ நாங்கள் நித்திரைக்கு கொடுத்த அவகாசம் வந்து அவங்க 5 மணிக்கு வந்து சேர்ந்தாங்க. 12 மணி மட்டும்தான் நித்திரை கொடுத்தாங்க. புறவை எழுப்பி சாப்பாடுலாம் கொடுத்து ரெடி பண்ணி நீ எல்லாம் பரிமாறி நாங்கள் போயிட்டோம். இன்னைக்கு போய் சண்டையில் திட்டமிட்ட மாதிரி அங்கே தாக்குதல் நடந்து கொண்டிருக்கு. தாக்குதல் பரவாயில்ல, நல்ல வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கு. என்ன அவன் களஞ்ச பாதியை உட்டைக்கணும், அங்கே உள்ள ஆற்றில் அறிய நிலைகளை உட்டைக்கணும். இப்படி நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்குள்ள அப்போ எனக்குரிய கட்டளை எல்லாம் வந்து இதை இப்படி செய்யவும் இதை இப்படி செய்யவும் வந்து வந்து கொண்டிருக்கு. நான் என்னடா இது இதாக இதை போய் தலைவருக்கு சொல்கிறேன்னு நான் எனக்குரிய குழப்பம். அப்போ என்ன நடந்தேன் பார்த்தால் எனக்கும் தெரியாமல் தலைவர் வந்து எங்களுக்கு பக்கத்தில் குந்திட்டிருந்தார் பின்னு குரலையில் வந்து. அப்போ நாங்கள் போக்கில் கதைக்கிறது வந்து அவர் கீழுக்கு. அப்போ இங்கே கதைச்சு கொண்டிருக்கிறத அவர் கேட்டுக்கொண்டிருக்காருங்க. கேட்டுக்கொண்டிருந்து இப்போ எங்களுக்கு சண்டைக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிற வந்து தமிழ் செல்வண்ணன் தான் தான் எல்லாம் செய்யறாங்க. தமிழ் செல்வண்ணன் தான் போய் போய் வருவார் அண்ணட்டு. அண்ணோட முடிவுகளை நாங்கள் ஓரளவு தமிழ் செல்வனோட முகத்தில் பார்த்து விளங்கிடும். இவர் கொஞ்சம் வித்தியாசமாக வந்தாருன்னா இவர் எந்த இடமும் சிரிச்சிட்டு வருவார் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வித்தியாசம் வந்தாருன்னா இன்னைக்கு அவன் முறையாக விழுந்துட்டேன். அப்போ ஆளத்தை முகத்தை தான் பார்க்குறோம் உங்கள் கதையை கேட்க முதல் ஏன்டா அவ்வளோ பயம் எங்களுக்கு ஏன்னா என்னென்ன மாற்றம் வருதோ என்னென்ன செய்ய வருதுன்றது ஆதங்கம் ஒன்று அது அறியறதுக்கு. அப்போ அந்த அளவுக்கு இன்றைய தலைவன் வந்து நேரடியாக நின்று எங்களை களமுனைக்க நின்று சண்டையை வழி நடத்தின ஒரு தலைவர் இன்றைக்கு. இன்றைக்கு அந்த தலைவர் அந்த இடத்துக்கு ஆட்டில் போய் அடிக்கலாம். இந்த மிக் வந்து அடிக்கலாம். இந்த நவீன கருவிகள் இருக்கு உங்களுக்கு தெரியும். கண்டு பிடிக்கலாம். தொலைத்தொடர்புகளை விட்டு கேட்டு அந்த தொலைத்தொடர்புகள் கதைக்கிற இடத்த கூட ஸ்பாட்டாக கண்டுபிடிக்கலாம். அப்போ அப்படி இருந்தும் இன்றைக்கு வந்திருந்து களத்துக்குள்ள வழி நடத்துகிற பெருமைக்குரிய தலைவர் தான் இன்றைக்கு எங்களோட தலைவராக தான் இருக்கும். இன்றைக்கு ஓயாதலைகள் அந்த ஜேசுப்பொருள் சமரை நாங்கள் சந்திரமாக நடத்தி கொண்டிருக்க போது இன்னொரு சுவராசாமன் சம்பவத்தை சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு நாள் எங்களை சண்டையெல்லாம் நடந்து கொண்டிருக்க அப்போ உடனே வரட்டாமண்டாரங்க. அப்போ நான் போனோடனே அப்போ ஆள் சொன்னார் இப்போ ஒருக்கா அடிப்பம் இன்னும் ஆகின்ற. அப்போ எங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ அடிப்பம் என்றால் அப்போ நான் சொன்னோம் பிரிக்கலாம். நான் பார்த்தோம் ஒரு 3 மாதம் 4 மாதம் தருவாரா திட்டம் விட்டு தாக்குறதுக்கு. அப்போ சொல்லி போட்டு உடனே அப்போ எப்போ அடிப்ப உண்ட நான் சொன்னேன் பேசாமல் இருந்தேன் நான் நாங்கள் சொல்லிக்கொள்ளல. அப்போ இருந்தோடனே என்ன சொன்னால் 1ஆம் தேதி என்ன மாதிரி என்று. அப்போ என்ன கூப்பிட்டவர் 24ஆம் தேதி. அப்போ 6 நாள் தான் இருக்கு. எனக்கு ஓமனையும் எல்லாம் இல்லைன்னு சொல்லி கொள்ளுறாரு. தலையை இப்படி மாட்டு இல்லாது இப்படி மாட்டு இல்லை, இப்படி சாயத்தில் ஆட்டி விட்டான். என்ன இல்லைன்னு இல்லை, ஓமன் இல்லை. அப்போ இதை இன்னென்று சாதிக்க பின்ன செய்கிறது என்ன, அதுதான் இந்த ஓயாதலைகள் மூன்றுக்குரிய திட்டம். இந்த பெரிய நகர்வை ஒரு 6 நாளைக்கு செய்கிறேன், அது கதைக்கிடம் இல்லை, ஆள் சொன்னா சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியும். வேண்டாங்க மாற்று இல்லாத நாங்கள். அப்போ வந்து புரோகினி அதுக்குரிய வேலைகளை செய்துதான் அந்த ஒட்டி சுட்டான் சந்தியை தான் முதல் பிடிச்சினாங்க. ஓயாலையில் மூன்றுன்ற நகர் வந்து கிட்டத்தட்ட 3 டிவிஷன் ஆமி இருந்தவன், 35,000-40,000 ஆமி இருக்கான். அவனோட அடியோட அப்புறம் நாங்கள் அவனோட அடி போட்டு போட்டு பரவடம் கொழுவி இருக்கு மண்ணட பின்னுக்கு பரவடத்துக்கு அவர் போனாரண்டா கோடு தான் அடிப்பார். அப்போ அந்த கோடு அடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வரும். இதால் பிடிச்சி இதால் எடுத்து இப்படி எடுக்கிறோம், ரெண்டா எங்களுக்கு மயக்கம் வந்து விழுற மாதிரி இருக்கு, ரெண்டா இது என்ன பிடிக்கிற கூட தூரத்தை. அப்போ அவர் சொல்லக்குள்ள கடுமையான யோசனையாக இருந்து பிறகு பார்த்தா ஒவ்வொரு கட்டம் நடந்து கொண்டு போகக்குள்ள எனக்கு அந்த தலைவர கோடு தான் ஞாபகம் பெரு. வேண்டாம் அந்த கோட்டால் நாங்கள் 1 நாளைக்கு 10 கிலோமீட்டர் பிடிக்கிட்டு போவோம். அப்ப என்னண்டு இந்த ஆள் இதை திட்டமிட்டான்ன்றது இன்றைக்கு ஒரு புதிராக தான் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இருக்க ராணுவ மேதைகள் கூட இன்னைக்கு சிந்திச்சு கொண்டிருக்காங்க என்னென்றால், 3 டிவிஷன் ஆமியை குறைஞ்சது போராளிகளை கொண்டு இன்னும் அடிச்சு கலைச்சாங்க. இது ஒரு பெருமைக்குரிய விடயம். இதாலாம் இந்த உலக நாடுகள் வந்து தலைவரை பற்றி பெருசாக யோசிக்காங்க. என்ன இப்படியான ஒரு ராணுவ மேதை ராணுவ வல்லுநர் வந்து இந்த காலத்தில் இருக்கா. அப்போ இதுக்கு தாண்டை மரியாதை கிடைக்குது எங்களுக்கு. அப்போ இந்த சமர் வந்து நாங்கள் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கக்குள்ள அப்போ நாங்கள் திட்டமிட்டு குலையில 1:10 முடிகிறது கிடையில நாங்கள் ஒட்டி விடாமல் பிடித்தோம். பிடிச்சி நெடுங்கனியை நோக்கி ஒரு நகரும் மாங்குளத்தை நோக்கி ஒரு நகரும் எடுத்து நெடுங்கனி என்ற பகுதியை வந்து அண்ணன் சொன்னார் ரெண்டாயி பொழுது வர்றது கையில் பிடிக்க ஆகணும் நீங்கள். அப்போ ஏன் இருக்குன்னுலாம் நாங்கள் கேட்குறோம்ல, வந்தா நீ உடனே கூப்பிட்டு சொல்லுவோம் உடனே வாங்க. அப்போ உடனே போய் அதே மாதிரி 5 மணிக்கு பிடிச்சிட்டேன் நாங்கள். பிடிக்க உறதான் புழங்கிட்டு உங்களுக்கு தெரியும் மாங்குளம் கனகராயங்குளம்ன்றது முன்னுகிரி, நெடுங்கனி என்றது பின்னுகிரி. நெடுங்கணிலேருந்து நேரே புளியங்குளத்துக்கு ஒரு ரோட் போகுது, அதை போய் மறைச்சமண்டால் இங்கே உள்ளுக்கு இருக்கிற ஆமி முழுக்க எங்களுக்கு மடகுப்படணும். இது நீ நாங்கள் ஒரு அளவு நகர்த்தி போக இது அங்கே இருக்க ஆமிக்காரங்களுக்கு விளங்கிட்டு அதுக்கு பிறகு நாமுந்தி நீ முந்தி என்று ஓட்டப்படுத்தவர்கள் அந்த புளியங்குளத்தை கடந்து போகிறதுக்கு ஏன்னா மறைச்சி கொண்டு போடுவோம். அவ்வளவு ஒரு தந்திரமான திட்டம் இந்த ஒரு வரலாற்றில் பதிக்க வேண்டிய ஒரு திட்டம் அது. இந்த தலைவர் இதுக்குள்ளேருந்து வந்தது தலைவரை தெரியும் உங்களுக்கு, எந்த வித இராணுவ கொளிச்சும் இல்லை அங்கே உண்டும் இல்லை. இன்றைக்கி எல்லாம் வந்து தலைவர மூளைக்கிறந்து தான் வருது. இன்றைக்கி அந்த காலத்தில் வந்து எங்களெல்லாம் 12 மணிக்கு கழிச்சிட்டு போவோம் இரவு, இந்த இரவு தான் எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு இருக்கும். அப்போ அந்த இரவை அவர் பயன்படுத்துவார். அண்ணன் பால் முழுக்க சண்டை நடக்கும், சண்டை முடிய தொடங்கினால் பால் முழுக்க நடக்கும், சாப்பிட்றதுக்கு நேரம் வராது. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஒரு 7-8 மணிக்கு நீ நாங்கள் கொஞ்சம் லீவு மாதிரி கூப்பிடுவோம், கூப்பிட்டு கதை போகும் நீ அவங்களுக்கு வகுப்புகள் எடுப்போம் என்ன மாதிரி இது என்ன தோல்வி வந்தது என்ன வெற்றி வந்து என்ன காரணம் வந்து இது பண்ணி போட்டுருக்க நீ அண்ணன் கூப்பிடுவார். அண்ணன் கூப்பிட்டா நீ அங்கே ஒரு 12:30 மட்டும் இருக்கணும், திருப்பி வந்தால் திருப்பி சில நேரம் கூப்பிடுவார், பார்த்தா 3 மணியாக இருக்கும் அது. அந்தால் நித்திரையும் கொள்வோம்ல அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரோ உங்களுக்கு தெரியாது, முடிய முடிய பிளான் தான் நடக்கும். அப்போ நாங்கள் தூங்கி தூங்கி தெரியும். அப்போ இப்படியெல்லாம் இன்றைக்கு ஒரு உறக்கம் இல்லாமல் ஓய்வில்லாமல் இருந்துதான் இன்றைக்கும் இன்றைக்கும் எங்கள் தலைப்பு கொண்டிருக்க. இதுதான் அந்த தலைவரை பற்றி சொல்லக்கூடிய விடயம். நான் உங்களுக்கு அதை இன்னொன்றைய இருக்க அதை சொல்லலாம். ஆகவே அந்த அளவுக்கு ஒரு திட்டம் விட்டு இன்றைக்கு இந்த இதுகளுக்காக இந்த எங்களோட உரிமத்துக்காக இன்றைக்கு எங்களை தலைவர் இன்றைக்கு உழைச்சி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலாம் அந்த ஜேசு குருச்சாமர் வெல்லப்பட்டது அந்த திட்டத்துக்கு அமைவு.
கருணா என்கின்ற தளபதியின் வெற்றிகளுக்கு பின்னால் புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் தன்னிகரற்ற வழிநடத்தல் இருந்தன என்பதை கருணா உட்பட யாருமே மறுதளிக்க முடியாது. 1 என்ற இலக்கத்துடன் பூஜ்ஜியங்கள் சேரச் சேர அந்த இலக்கத்தின் பெருமதி அதிகமாகிக் கொண்டே செல்லும். ஆனால் அந்த 1 என்கின்ற இலக்கத்தை விட்டு 0 பிரிந்து சென்று விட்டால் அந்த 0 பெருமதி கிடையாது. பிரபாகரன் என்கின்ற 1 கருணா என்கின்ற 0 சேர்ந்திருந்த பொழுதுதான் அதன் பெருமதி அதிகம். 1 விட்டு 0 விலகிவிட்டால் அந்த 0 பெருமதி என்று ஒன்றுமே இல்லை. புலிகளின் தலைவரை விட்டு கருணா பிரிந்து சென்ற பொழுது கருணா பெருமதியற்ற ஒரு 0 கிழக்கில் தனித்து நின்று சலசலப்பு காண்பித்துவிட்டு வெறும் 41 நாட்களுக்குள் கிழக்கை விட்டே ஓடி ஒளிந்த வரலாறு என்பது தலைவர் இல்லாத நிலையில் கருணா வெறும் பூச்சியம் என்கின்ற பெருமதியுடன் இருந்ததையே வெளிப்படுத்தி நிற்கின்றது. இராணுவ உளவியலாளர்களின் கூற்றுப்படி எந்த ஒரு தலைவனும் முதலில் தனது பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது பற்றி சரியாக கணிப்பிட வேண்டும். அடுத்தது தனது எதிரியின் பலம் பலவீனம் பற்றி சரியாக கணிப்பீடு செய்ய வேண்டும். எந்த ஒரு வெற்றியும் இந்த கணிப்பில் தான் தங்கியிருக்கின்றது. இந்த கணிப்பை மட்டும் ஒருவன் பிழையாக மேற்கொண்டு விட்டால் தோல்வி என்பது மிக விரைவாகவே அவனை தேடி வந்துவிடும். இது ஒரு முக்கியமான பொறியியல் யதார்த்தம். இந்திய படைகள் இலங்கைக்கு வந்து விடுதலை புலிகளுடன் மோதுவதற்கு தீர்மானித்த போது கைலி அணிந்த, அதாவது சாரம் அணிந்த 100 சிறுவர்களை 24 மணித்தியாலங்களுக்குள் முறியடித்து விடுவோம் என்று கூறித்தான் களத்தில் குதித்திருந்தார்கள். ஆனால் 2 வருடங்கள் கடந்தும் 1000 மேற்பட்ட இந்திய படையினரை பலி கொடுத்தும் விடுதலை புலிகளை அவர்களால் வெற்றி கொள்ள முடியாதிருந்தது. தோல்வியுடன் தான் இந்திய படையினர் நாடு திரும்பியிருந்தார்கள். பிழையான கணிப்பீட்டின் அடிப்படையில் புலிகள் மீது போரை முடுக்கிவிட்டிருந்த ரஜீவ்காந்தியின் காலடிக்கு துன்பியல் சம்பவம் ஒன்று வந்து சேரும் அளவிற்கு இந்தியாவின் தோல்வி நீண்டு கொண்டே சென்றது. எதிரியின் பலத்தை குறைத்து மதிப்பிடுவது என்பது போரியலில் முதலாவதும் மிகப்பெரியதுமான தவறு. அது மட்டுமல்ல, இது யுத்த நெறியில் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமும் கூட. இதே போன்றுதான் அனுருத்த ரத்வத்தையும் வன்னியை கைப்பற்ற ஜேசிக்குரு நடவடிக்கையை ஆரம்பித்த போது 2000 புலிகள் மட்டுமே பிரபாகரனிடம் இருக்கின்றார்கள் என்று கணிப்பிட்டு களமிறங்கியிருந்தார். வன்னியை கைப்பற்றி அடுத்த சுதந்திர தினத்திற்குள் பிரபாகரனுடன் கை குலுக்குவேன் என்று கொக்கரித்து யுத்தத்தை ஆரம்பித்தார். ஆனால் புலிகள் அவருக்கு கொடுத்திருந்த வரணாடியானது அவரை அரசியலில் இருந்து ஒரேடியாக தூக்கி வீசிவிட்டிருந்தது. உடனடியாக மற்றொரு யுத்தத்தை நினைத்து பார்க்க முடியாத ஒரு அனுபவத்தை சந்திரிகா அரசுக்கு பெற்றுக் கொடுத்தும் இருந்தது. எதிரியின் பலத்தை குறைத்து மதிப்பிடுவதனால் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு சில உதாரணங்களே இவை. கருணாவும் விடுதலை புலிகளின் பலத்தை குறைத்து மதிப்பிட்டிருந்தார். ஜேசிக்ரு எதிர்ச்சமரின் போது கருணா தரப்பு செய்த பங்களிப்பிற்கு தலைவர் பிரபாகரன் வழங்கிய புகழாரத்தை மட்டுமே கவனத்தில் எடுத்திருந்த கருணா அந்த வெற்றி முழுக்க முழுக்க தனது வெற்றி என்கின்ற கனவிலேயே திளைத்திருந்தார். ஒரு பெருந்தன்மைக்காகவும் உற்சாகப்படுத்துவதற்காகவும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கருணாவிற்கு வழங்கியிருந்த புகழ் மாலையை கருணா தவறாக கணிப்பிட்டு விட்டார். பலன், வடமாகாணங்களில் உள்ள படைகள் திறமையற்றவர்கள் என்கின்ற பிழையான கணிப்பை கருணா மேற்கொண்டிருந்தார். பிரதேச ரீதியாக கருணாவிற்கு வழங்கப்பட்டிருந்த முக்கியத்துவம் அவரது கண்களை மறைக்க அவர் தன்னை பற்றி மட்டுமே பெருமையாக நினைக்க ஆரம்பிக்கலானார். வன்னியில் இருந்த விடுதலை புலிகளை அவர் குறைத்து மதிப்பீடு செய்தது மட்டுமல்லாமல் தேசிய தலைவரின் இராணுவ காய் நகர்த்தல்களையும் அவர் குறைத்து மதிப்பிட்டிருந்தார். கருணாவின் படு தோல்விக்கு பிரதான காரணம் இது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். அடுத்ததாக கருணா தன்னிடம் உள்ளதாக கூறப்பட்ட வளங்களை ஓவர் எஸ்டிமேட், அதாவது அதீத கணிப்பீடு செய்திருந்ததும் அவரது தோல்விக்கு மற்றொரு முக்கிய காரணம் என்று ஆய்வாளர்கள் சுட்டி காண்பிக்கின்றார்கள். தன்னிடம் 6000 போராளிகள் இருப்பதாக கூறிய கருணா அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் சிறுவர்கள் என்பதை கவனிக்க தவறியிருந்தார். தமிழீழ தேசிய தலைவரை மனங்களில் இருத்தி தேசிய சிந்தனையில் வளர்க்கப்பட்டிருந்த அந்த போராளிகளை பிரதேசவாத சிந்தனைக்குள் திடீரென்று கொண்டு வருவது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல என்பதை கவனிக்க தவறியிருந்தார் கருணா. இந்த போராளிகளை வளர்ப்பதில் பெரும்பங்காற்றியிருந்த தளபதி ரமேஷ், தளபதி ராம், தளபதி பிரபா, தளபதி ரமணன், தளபதி ஜியாத்தன், தளபதி தியாமோகன், கௌசல்யன் போன்றவர்கள் எதிர்த்தரப்பில் இருந்ததனால் தனது படையணிகளுக்குள் ஏற்பட்டிருந்த பலவீனத்தையும் கணக்கில் எடுக்க தவறியிருந்தார் கருணா. அத்தோடு மிக முக்கியமாக தனது தரப்பில் இருந்த புலனாய்வு வெற்றிடத்தையும் கருணா கருத்தில் எடுக்கவில்லை. வெளித்தொடர்புகள், சர்வதேச வலைப்பின்னல், சர்வதேச அங்கீகாரம், கடற்புலிகளின் வளங்கல்கள் போன்றவற்றில் கருணா அணியினருக்கு காணப்பட்ட வெற்றிடங்களை தனது தரப்பின் பலவீனமாக கணிப்பிட கருணா தவறியிருந்தார். இவை அனைத்தையும் விட முக்கியமாக தனது தரப்பில் இருந்த அநீதியை கருணா கருத்தில் எடுக்கவில்லை. தத்துவார்த்த ரீதியிலாக தனது தரப்பு போராளிகள் போரிட வேண்டிய நியாயப்பாடு எதுவும் கிடையாது என்பதை கருணா சிந்திக்க தவறியிருந்தார். ஆக மொத்தத்தில் ஸ்ரீலங்கா மற்றும் இந்திய ஊடகங்கள் ஏற்படுத்தியிருந்த புகழ் மாயையால் கட்டியெழுப்பப்பட்டிருந்த கற்பனை கோட்டையில் சொகுசாக தங்கியிருந்து கொண்டு வாயுத்தத்தில் ஈடுபடவே கருணா உண்மையில் தயாராக இருந்தார். ஓரிரு தினங்களிலேயே கருணாவின் கோட்டை சுக்குநூறாகி போனதற்கு கருணா தனது பலம் பற்றி கொண்டிருந்த இந்த மிகை மதிப்பீடே காரணம் என்று இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இரண்டாயிரமாம் ஆண்டின் ஆரம்பத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினுள் கருணாவிற்கு கொடுக்கப்பட்டது போன்றதான ஒரு முக்கியத்துவம் வேறு எந்த தளபதிக்குமே கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கையில் கருணா அதனை சரிவர பயன்படுத்திக் கொள்ளாது துரோக நடவடிக்கையில் ஈடுபட்டதானது அவரது முட்டாள்தனத்தையே வெளிப்படுத்தியிருப்பதாக மட்டக்களப்பு வாழ் தமிழ் மக்கள் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். இன்றைக்கு தமிழீழ வரலாற்றில் கருணா ஒரு துரோகியாக மட்டுமல்லாது ஒரு முட்டாளாகவும் பதியப்பட்டுள்ளார் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. சரி, இனி கருணா எப்படி மட்டக்களப்பை விட்டு தப்பி ஓடினார் என்று பார்ப்போம். வெறுகள் சண்டைகளைத் தொடர்ந்து வாகரி பிரதேசம் முழுவதையும் விடுதலை புலிகள் கைப்பற்றியிருந்தது பற்றி கடந்த வாரங்களில் நாம் விரிவாக வாகரி பிரதேசத்தை கைப்பற்றிய விடுதலை புலிகள் அங்கிருந்த ஜெயந்தன் படைப்பிரிவு அணியொன்றை நகர்த்தி கருணாவை உயிருடன் கைப்பற்றும் திட்டம் ஒன்றை தீட்டியிருந்தார்கள். ஜெயாத்தன் தலைமையிலான ஒரு சிறப்பு படைப்பிரிவு கடல் வழியாக நகர்வொன்றை மேற்கொண்டு கழுவங்கணியில் தரையிறங்கி அங்கிருந்து நகர்வெடுத்து கருணாவை குறிவைத்து நகர்வதென்று திட்டம் திட்டப்பட்டது. அதேவேளை கருணாவை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடிப்பதற்காகவென்று சைபர் பிரிவு என்ற சங்கேத பாசையில் அழைக்கப்பட்ட தலைவரது பிரத்யோக பாதுகாப்பு கொமாண்டோ படையினர் கருணாவின் முக்கிய தளமான மீனகத்திற்குள் அதிரடியாக நுழைந்து கருணாவை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கைப்பற்றவும் திட்டமிட்டிருந்தார்கள். கருணாவின் மீனகம் இராணுவ தளத்திற்குள் அதிரடியாக நுழைந்து மயக்க மருந்து கலந்த புகையை செலுத்தி அந்த தளத்தை பூரண கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும்படியான திட்டத்துடனும் கரும்புலிகள் அடங்கிய ஒரு அணியினர் நகர்வொன்றை எடுத்திருந்தார்கள். கருணாவின் நகர்வுகள் அனைத்தையும் கண்காணிப்பதற்கு புலிகளின் புலனாய்வு பிரிவினர் மாவட்டம் முழுவதும் தமது புலனாய்வு கண்களை விரித்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில்தான் இரண்டு முக்கியமான புலனாய்வு தகவல்கள் விடுதலை புலிகளின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்த தளபதி ரமேஷின் காதுகளுக்கு வந்து சேர்ந்தன. முதலாவது செய்தி, கழுவங்கணியில் புலிகளின் தலையிறக்கத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த புலிகள் அமைப்பின் புலனாய்வு பிரிவு போராளிகளை கருணா குழுவினர் கொலை செய்துவிட்டிருந்ததான செய்தி. 2004 ஏப்ரல் மாதம் 11 இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த கேப்டன் மாவேந்தன் மற்றும் லெப்டினன்ட் வர்ணகீதன் மற்றும் புலிகள் அமைப்பின் ஆதரவாளரான மோகன் போன்றவர்களை கருணா குழுவினர் கொலை செய்து கழுவங்கணியில் புதைத்து விட்டிருந்த செய்தி புலிகள் அமைப்பை வந்தடைந்திருந்தது. இரண்டாவதாகவும் ஒரு செய்தி அவர்களை வந்தடைந்திருந்தது. கருணா தனது மீனகம் இராணுவ தளத்தை விட்டு புறப்பட்டு மற்றொரு இராணுவ தளமான மருதம் பேஸ் என்று அழைக்கப்படுகின்ற தளத்திற்கு தனது பாதுகாவலர்கள் பொறுப்பாளர்களுடன் நகர்ந்து கொண்டிருப்பதான செய்தி ரமேஷை வந்தடைந்தது. கருணா மட்டக்களப்பை விட்டு தப்பியோடும் முன்னதாக கருணாவை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடிக்கும் தமது திட்டங்களை மாற்றியமைத்து புதிய வியூகங்களை வகுக்க ஆரம்பித்தார்கள் விடுதலை புலிகள்.
எல் மொபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கிய உண்மைகள் இதுவரை கேட்டீர்கள்.